ஓம் சாந்தி. 23/10/2024. இனிமையான குழந்தைகளே, உங்கள் யாத்திரை புத்தியினுடையதாகும். இதுதான் ஆன்மீக யாத்திரை என சொல்லப்படுகிறது. நீங்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து இருக்கிறீர்கள், ஷரீரம் அல்ல. ஷரீரம் என உணர்ந்து கொள்வது என்றால் தலைகீழாக தொங்குவது. கேள்வி: மாயையின் ஆடம்பரத்தினால் மனிதர்களுக்கு எந்த ஒரு கௌரவம் கிடைக்கின்றது? பதில்: அசுர கௌரவம். மனிதர்கள் இன்று யாருக்காவது கௌரவம் அளித்தால் நாளை அவமரியாதை நிந்தனை செய்கின்றனர். மாயை அனைவரின் கௌரவத்தையும் குலைத்துள்ளது, தூய்மையற்றதாக ஆக்கிவிட்டுள்ளது. உங்களை தெய்வீக மரியாதை உள்ளவர்களாக ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆத்மாக்களிடம் கேட்கிறார், எங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள்? உலகத்தின் ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆன்மீகம் என்ற சொல் பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. விஸ்வவித்யாலயங்கள் உலகில் அதிகமாக உள்ளன. இது உலகம் முழுவதும் உள்ள ஒரே ஆன்மீக வித்யாலயம். ஒருவர்தான் படிப்பு சொல்லித் தருபவர். என்ன சொல்லித் தருகிறார்? ஆன்மீக ஞானம். ஆக இது ஆன்மீக வித்யாலயம், அதாவது ஆன்மீக பாடசாலை. ஆன்மீக ஞானத்தை சொல்லித் தருபவர் யார்? இதயம் குழந்தைகள், நீங்கள் தான் இப்போது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆன்மீக தந்தை தான் ஆன்மீக படிப்பை சொல்லித் தருகிறார். அதனால் அவரை ஆசிரியர் என்றும் சொல்கின்றனர். ஆன்மீக தந்தை கற்றுத்தருகிறார். நல்லது, பிறகு என்ன ஆகும்? குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள். இந்த ஆன்மீக ஞானத்தின் மூலம் நாம் நம்முடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறோம். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்ற அனைத்து தர்மங்களும் அழிந்துவிடும். இந்த ஆன்மீக ஞானத்திற்கு மற்ற தர்மங்களோடு என்ன தொடர்பு? இதையும் நீங்கள் இப்போது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தர்மத்தின் உருவாக்கம் இந்த ஆன்மீக ஞானத்தின் மூலம் நடைபெறுகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தனர் அல்லவா? இது ஆன்மீக உலகம் என சொல்வார்கள். இந்த ஆன்மீக ஞானத்தால் நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். ராஜ்யம் ஸ்தாபனையாகிறது. நல்லது, பிறகு மற்ற தர்மங்களுடன் என்ன சம்பந்தம்? மற்ற அனைத்து தர்மங்களும் அழிந்துவிடும். ஏனென்றால் நீங்கள் தூய்மையாகிறீர்கள் என்றால் உங்களுக்கு புதிய உலகம் வேண்டும். இவ்வளவு தர்மங்கள் அனைத்தும் அழிந்து போகும். ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும். அது உலகத்தில் அமைதியின் ராஜ்யம் என சொல்லப்படும். இப்போது தூய்மையற்ற அமைதியற்ற ராஜ்யம், பிறகு தூய்மையான அமைதியின் ராஜ்யம். இப்போதோ அநேக தர்மங்கள் உள்ளன. எவ்வளவு அமைதியற்ற தன்மை உள்ளது! அனைவரும் ஒரே தூய்மையற்ற நிலையில் உள்ளனர். ராவண ராஜ்யம் அல்லவா? இப்போது குழந்தைகளுக்கு தெரியும், 5 விகாரங்களை அவசியம் விட்டாக வேண்டும். இவற்றை உடன் கொண்டு செல்லக்கூடாது. ஆத்மா நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரங்களை எடுத்து செல்கிறது அல்லவா? இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு தூய்மை ஆவதற்கான விஷயத்தை பற்றி சொல்கிறார். அந்த தூய்மையான உலகத்தில் எந்த ஒரு துக்கமும் இருக்காது. இந்த ஆன்மீக ஞானத்தை கற்றுத்தருபவர் யார்? ஆன்மீக தந்தை, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. ஆன்மீக தந்தை எதை கற்றுக் கொடுப்பார்? ஆன்மீக ஞானம். இதில் எந்த ஒரு புத்தகம் முதலியவற்றின் அவசியம் கிடையாது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் போதும், தூய்மையாக வேண்டும். பாபாவை நினைவு செய்து செய்தே கடைசியில் என்ன நினைவோ அது போன்ற நிலை ஆகிவிடும். இது நினைவு யாத்திரை. யாத்திரை என்ற சொல் நன்றாக உள்ளது. அதெல்லாம் உலகாயத யாத்திரை, இது ஆன்மீக யாத்திரை. அதிலோ நடந்து செல்ல வேண்டி உள்ளது. செயலில் ஈடுபடுகின்றனர், இதில் எதுவும் கிடையாது. நினைவு மட்டும் செய்ய செய்ய வேண்டும். எங்கு வேண்டுமானாலும் சென்று சுற்றி வாருங்கள், அமருங்கள், எழுந்திரியுங்கள். ஆனால் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். கஷ்டமான விஷயம் கிடையாது, நினைவு செய்தால் போதும். இது உண்மை அல்லவா? முன்பு நீங்கள் தலைகீழாக நடந்து கொண்டு இருந்தீர்கள். தன்னை ஆத்மாவிற்கு பதில் சரீரம் என உணர்வது தலைகீழாக தொங்குவது. தன்னை ஆத்மா என உணர்வது நேராக நிற்பதாகும். அல்லாஹ் எப்போது வருகிறாரோ அப்போது பாவனமாக ஆக்குகிறார். அல்லாவினுடையது தூய்மையான உலகம், ராவணனுடையது தூய்மையற்ற உலகம். தேக அபிமானத்தில் அனைவரும் தலைகீழாக ஆகிவிட்டனர். இப்போது ஒரே ஒரு தடவை ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும். ஆக நீங்கள் அல்லாவின் குழந்தைகள், நான் தான் அல்லாஹ் என சொல்ல மாட்டீர்கள். கைவிரலால் மேலே சமிஞ்சை காட்டுகின்றனர். இதனால் மேலே இருக்கும் அவர் அல்லாஹ் என்பது தெளிவாகிறது. ஆகவே இங்கே இருப்பது நிச்சயமாக வேறு பொருள். நாம் அந்த அல்லாஹ்வாகிய தந்தையின் குழந்தைகள், நாம் சகோதர சகோதரர்கள். நான் அல்லாஹ் என சொல்வதால் பிறகு தலைகீழாக ஆகிவிடும். அதாவது நாம் அனைவரும் தந்தையர் என்று ஆகிவிடும். ஆனால் அப்படி இல்லை. தந்தை ஒருவர்தான், அவரை நினைவு செய்ய வேண்டும். அல்லாஹ் எப்பொழுதும் தூய்மையாக இருப்பவர். அல்லாஹ் அவரே அமர்ந்து படிப்பு சொல்லி தருகிறார். சின்ன விஷயத்தில் மனிதர்கள் எவ்வளவு குழப்பம் அடைகின்றனர். சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். கிருஷ்ணருக்கு அது போன்ற பதவியை யார் கொடுத்தார்? சிவபாபா. ஸ்ரீ கிருஷ்ணர் சொர்க்கத்தின் முதல் இளவரசன். இந்த எல்லையற்ற தந்தை இவருக்கு ராஜ்ய பாகியத்தை தருகிறார். பாபா ஸ்தாபனை செய்யும் புதிய உலகத்தில், சொர்க்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்பர் ஒன் இளவரசர் ஆவார். பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு தூய்மையாவதற்கான யுக்தியை கூறுகிறார். குழந்தைகள் அறிவார்கள், வைகுண்டம், விஷ்ணுபுரி என்றெல்லாம் அழைக்கப்படும் சொர்க்கம் இருந்து சென்றுள்ளது. பிறகு வருங்காலத்தில் மறுபடியும் இருக்கும். சக்கரம் சுழல்கிறது அல்லவா? இந்த ஞானம் இப்பொழுதுதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை தாரணை செய்து மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஆசிரியர் ஆக வேண்டும். ஆசிரியராக ஆவதால் லக்ஷ்மி நாராயணராக ஆகிவிடுவார்கள் என்பது இல்லை. ஆசிரியராவதால் நீங்கள் பிரஜைகளை உருவாக்குவீர்கள். அநேகருக்கு எந்த அளவிற்கு நன்மை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். நினைவு இருக்கும். பாபா கூறுகிறார், ரயிலில் வருகிறீர்கள் என்றால் பேட்ஜை வைத்து புரிய வையுங்கள். பாபா பதீத பாவனராக துன்பத்திலிருந்து விடுவிப்பவராக உள்ளார். தூய்மையாக ஆக்கக்கூடியவர் அவர். அநேகரை நினைவு செய்ய வேண்டியுள்ளது. மிருகங்கள், யானைகள், குதிரைகள் முதலியன, ஆமை, மீனையும் கூட அவதாரம் என சொல்லிவிடுகின்றனர். அவற்றை பூஜித்துக் கொண்டே இருக்கின்றனர். பகவான் சர்வ வியாபி, அதாவது அவர் அனைத்திலும் இருக்கிறார் என்று நினைக்கின்றனர். அனைத்திற்கும் உணவளியுங்கள், நல்லது. அணு அணுவிலும் கூட பகவான் இருப்பதாக சொல்கின்றனர். பிறகு அவைகளுக்கு எப்படி உணவளிப்பார்கள்? முற்றிலும் அறிவு இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றனர். லக்ஷ்மி நாராயணர் போன்ற தேவி தேவதைகள் ஒருபொழுதும் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். அதாவது எறும்புகளுக்கு உணவு கொடுப்பார்களா? இன்ன பிறவற்றிற்கும் கொடுப்பார்களா? நாம் தர்மத்தை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறோம். ராஜ்ய ஸ்தாபனை செய்வதற்காக ராணுவம் உள்ளது. ஆனால் நீங்கள் குப்தமாக இருக்கிறீர்கள். உங்களுடையது ஆன்மீக பல்கலைக்கழகம். முழு உலகத்தின் அனைத்து மனிதர்களும் இந்த தர்மங்களில் இருந்து வெளியேறி தங்களின் வீட்டிற்கு செல்வார்கள். ஆத்மாக்கள் சென்று விடுவார்கள். அது ஆத்மாக்கள் வசிக்கின்ற வீடு. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். பிறகு சத்தியுகத்தில் வந்து ராஜ்யம் செய்வீர்கள். மற்ற எந்த ஒரு தர்மமும் இருக்காது. பாடலும் உள்ளதல்லவா? பாபா, நீங்கள் தருவதை வேறு யாராலும் தர இயலாது. முழு வானம் முழு பூமி உங்களுடையதாக இருக்கும். நீங்கள் முழு உலகின் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். இப்போது இதை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். புதிய உலகத்தில் இந்த அனைத்து விஷயங்களும் மறந்து போகும். இது ஆன்மீக ஞானம் என சொல்லப்படும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் ராஜ்யத்தை பெறுகிறோம், பிறகு இழக்கிறோம். இந்த 84 பிறவி சக்கரம் சுழன்று கொண்டே உள்ளது. படிப்பை படித்தாக வேண்டும், அப்போதுதான் செல்ல முடியும் அல்லவா? படிக்கவில்லை என்றால் புதிய உலகத்திற்கு செல்ல முடியாது. அங்கோ அளவான எண்ணிக்கையிலேயே இருப்பார்கள். வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் அங்கே சென்று பதவி பெறுவார்கள். இவ்வளவு பேரும் படிக்க மாட்டார்கள். அனைவரும் படிப்பார்கள் என்றால் அடுத்த பிறவியில் ராஜ்யத்தை பெறுவார்கள். படிக்கிறவர்களின் எண்ணிக்கை அளவோடு இருக்கும். சத்யுக திரேதாயுகத்தில் வரக்கூடியவர்கள்தான் படிப்பார்கள். உங்களுக்கு பிரஜைகள் அநேக உருவாகிக் கொண்டே உள்ளனர். தாமதமாக வருபவர்கள் பாவங்களை பஸ்மம் செய்ய முடியாது. பாவ ஆத்மாக்கள் இருப்பார்கள் என்றால் பிறகு தண்டனைகளை பெற்று மிக குறைவான பதவியை பெற்றுக் கொள்வார்கள். கௌரவ குறைவாகிவிடும். யார் இப்போது மாயையின் கௌரவத்தில் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் கௌரவ குறைவானவர்களாக ஆகிவிடுவார்கள். இது ஈஸ்வரிய பெருமை, அது அசுர பெருமை. ஈஸ்வரிய அல்லது தெய்வீக பெருமை மற்றும் அசுர பெருமைக்கு இடையில் இரவுக்கும் பகலுக்குமான வேறுபாடு உள்ளது. நாம் அசுர கௌரவம் உள்ளவர்களாக இருந்தோம். இப்போது பிறகு தெய்வீக கௌரவம் உள்ளவர்களாக ஆகின்றோம். அசுர கௌரவத்திலிருந்து முற்றிலும் ஒன்றும் இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இது முட்களின் உலகம் எனும் போது கௌரவமற்றதாக ஆகிறதல்லவா? பிறகு எவ்வளவு கௌரவமிக்கவர்களாக ஆகிறீர்கள்? எப்படி ராஜா ராணியோ அப்படியே பிரஜைகளும். எல்லையற்ற தந்தை உங்களுடைய கௌரவத்தை மிக உயர்ந்ததாக ஆக்குகிறார் என்றால் அந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். அனைவரும் சொல்கின்றனர், நாம் நம்முடைய கௌரவத்தை அதுபோல ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நரனிலிருந்து நாராயணனாக ஆக வேண்டும், நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆகிவிட வேண்டும். இதைவிட உயர்ந்த கௌரவம் யாருக்கும் கிடைக்காது. நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கதையை கேட்கிறார்கள். அமர கதை, மூன்றாவது கண்ணின் கதை, ஒன்றுதான் இந்த கதையை இப்பொழுதுதான் நீங்கள் கேட்கிறீர்கள். குழந்தைகள், நீங்கள் உலகத்தின் அதிபதிகளாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து கீழே இறங்கி வந்து இருக்கிறீர்கள். பிறகு முதல் நம்பர் பிறவி வரும். முதல் நம்பர் பிறவியில் நீங்கள் மிக உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். ராமர் கௌரவம் உள்ளவர்களாக ஆக்குகிறார், ராவணன் கௌரவமற்றவர்களாக ஆக்குகிறார். இந்த ஞானத்தின் மூலம்தான் நீங்கள் முக்தி ஜீவன் முக்தியை அடைகிறீர்கள். அரை கல்பத்திற்கு ராவணனுடைய பெயர் இருக்காது. இந்த விஷயங்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் வருகிறது. அதுவும் வரிசைப்படியாக, கல்ப கல்பமாக இவ்வாறே நீங்கள் வரிசைப்படியாக முயற்சியின் அடிப்படையில் புத்திசாலிகள் ஆகிறீர்கள். மாயை தவறு செய்ய வைத்து விடுகிறது. எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதற்கு மறந்து விடுகின்றனர். பகவான் படிப்பை சொல்லித் தருகிறார். அவர் நம்முடைய ஆசிரியராக ஆகியிருக்கிறார். பிறகும் கூட வராமல் இருந்து விடுகிறார்கள். படிப்பது இல்லை, ஒவ்வொரு இடமாக போய் கஷ்டப்பட்டு அழைகிற பழக்கம் ஆகிவிடுகிறது. படிப்பின் மீது யாருக்கு கவனம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களை பிறகு வேலைக்காரர்களாக ஆக்க வேண்டியுள்ளது. சலவை செய்தல் போன்ற வேலைகளை செய்கின்றனர். அதில் படிப்பதற்கான தேவை என்ன இருக்கிறது? வியாபாரத்தில் மனிதர்கள் பல கோடி அதிபதியாக ஆகிவிடுகின்றனர். வேலைக்காரர்களாக இருப்பவர்கள் அவ்வாறு ஆவது இல்லை. அதிலோ நிச்சயிக்கப்பட்ட சம்பளம் கிடைக்கும். இப்பொழுது உங்களுடைய படிப்பு உலகத்தின் ராஜ்ய பதவியை அடைவதற்கானது. நாங்கள் பாரதவாசிகள் என்று இங்கே சொல்கின்றனர் அல்லவா, பின்னால் பிறகு உங்களை உலகத்தின் எஜமானர்கள் என சொல்வார்கள். அங்கு தேவி தேவதா தர்மத்தை தவிர வேறு எந்த ஒரு தர்மமும் இருக்காது. பாபா உங்களை உலகின் எஜமானன் ஆக்குகிறார் என்றால் அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். எந்த ஒரு விகாரத்தின் போதம் இருக்கக்கூடாது. இந்த பூதங்கள் மிகவும் தீயவை. காமத்தால் ஆரோக்கியம் கெட்டுக்கொண்டே இருக்கும், சக்தி குறைந்து விடுகிறது. இந்த காம விகாரமானது உங்களது சக்தியை முற்றிலும் இல்லாமல் செய்துவிட்டுள்ளது. அதன் விளைவாக ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது. போகியாகவே ஆகிவிட்டிருக்கிறீர்கள். காம விகாரம் உடையவர்கள் போகி ரோகியாக அனைவரும் ஆகிவிடுகின்றனர். அங்கே விகாரம் இருப்பது இல்லை. ஆக யோகி எப்பொழுதும் ஆரோக்கியமானவராக இருப்பதுடன் 150 ஆண்டுகள் ஆயுளும் இருக்கும். அங்கே காலன் வருவது இல்லை. இதை பற்றி ஒரு கதையும் சொல்கின்றனர். முதலில் சுகம் வேண்டுமா அல்லது துக்கம் வேண்டுமா என்று சிலரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு யாரோ சமிஞ்சை தந்தனர், முதலில் சுகம் வேண்டும் என்று. ஏனென்றால் சுகத்தில் சென்றுவிட்டால் அங்கே காலன் போன்ற யாரும் வரமாட்டார்கள், உள்ளே நுழையவே முடியாது. ஒரு கதையை இவ்வாறு உருவாக்கிவிட்டுள்ளனர். பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் சுகதாமத்தில் இருக்கிறீர்கள். அங்கு எந்த ஒரு காலனும் இல்லை, ராவண ராஜ்யம் இருக்காது. எப்போது விகாரி ஆகிறீர்களோ அப்பொழுது காலன் வருகிறான். எத்தனை கதைகளை உருவாக்கிவிட்டுள்ளனர். காலன் அழைத்து சென்றான், அதன் பிறகு இவ்வாறு நடந்தது என்று. காலனை பார்க்க முடியாது, ஆத்மாவையும் பார்க்க முடியாது. இவை கட்டுக்கதைகள் என சொல்லப்படும். காதுக்கு இனிமை தரும் அநேக கதைகள் உள்ளன. இப்போது பாபா புரிய வைக்கிறார், அங்கே ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படுவது இல்லை. ஆயுள் நீண்டதாக இருக்கும். மேலும் தூய்மையாக இருப்பார்கள். 16 கலைகளாக இருந்தது, குறைந்து எந்த ஒரு குணமும் இல்லை. முற்றிலும் கலை எதுவும் இல்லாததாக ஆகிவிடுகிறது. குணமற்ற என்னிடம் எந்த ஒரு கலையும் இல்லை. குணம் மற்ற அமைப்பு என்று ஒன்று உள்ளது, குழந்தைகளின் உடையது. எங்களிடம் எந்த குணமும் கிடையாது என சொல்கின்றனர். எங்களை குணம் நிறைந்தவர்களாக ஆக்குங்கள், அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக ஆக்குங்கள். இப்போது பாபா கூறுகிறார், தூய்மையாக ஆக வேண்டும், அனைவரும் இறக்க வேண்டும். இவ்வளவு ஏராளமான மனிதர்கள் சத்தியுகத்தில் இருக்க மாட்டார்கள். இப்பொழுதோ எவ்வளவு ஏராளமானவர்கள் இருக்கின்றனர். அங்கே குழந்தையும் யோக பலத்தின் மூலம்தான் பிறக்கும். இங்கோ பாருங்கள் எவ்வளவு குழந்தைகளை பிறக்க வைக்கின்றனர். பாபா மீண்டும் கூறுகிறார், தந்தையை நினைவு செய்யுங்கள். அந்த தந்தை படிப்பு சொல்லி தருகிறார். சொல்லித்தரும் ஆசிரியர் நினைவிற்கு வருகிறது. நீங்கள் அறிவீர்கள், சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டு இருக்கிறார். என்ன சொல்லி தருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக தந்தை மற்றும் ஆசிரியரை நினைக்க வேண்டும். இந்த ஞானம் மிக உயர்ந்தது. இப்போது உங்கள் அனைவருக்கும் மாணவ வாழ்க்கை. குழந்தைகள், முதியவர்கள், இளைஞர்கள் அனைவரும் ஒன்றாக படிக்கிறீர்கள். இத்தகைய பல்கலைக்கழகத்தை எப்போதாவது பார்த்து இருக்கிறீர்களா? மேலும் ஒரே பள்ளிக்கூடம், படிப்பு சொல்லி தருபவர் ஒரே ஆசிரியர், படிப்பு சொல்லி தருகிறார். அதிலும் பிரம்மா அவரே படிக்கிறார். அதிசயம் அல்லவா? சிவ பாபா உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார், இந்த பிரம்மாவும் அதை கேட்கிறார். குழந்தை அல்லது முதியவர் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். இந்த ஞானத்தை நீங்களும் கூட படிக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது சொல்லித் தருவது ஆரம்பமாகியுள்ளது. நாளுக்கு நாள் நேரம் குறைந்து கொண்டே செல்கிறது. இப்போது நீங்கள் எல்லையற்றதில் சென்று விட்டிருக்கிறீர்கள். இந்த 5000 ஆண்டுகளின் சக்கரம் எப்படி கடந்துள்ளது என்று நீங்கள் அறிவீர்கள். முதலில் ஒரு தர்மம் இருந்தது, இப்பொழுது எவ்வளவு ஏராளமான தர்மங்கள். இப்பொழுது முழு ஆட்சி உரிமை என சொல்ல மாட்டார்கள், இது பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ஆட்சி. முதன் முதலில் மிக சக்தி வாய்ந்த தர்மம் இருந்தது, முழு உலகின் எஜமானராக இருந்தனர். இப்போது அதர்மவாதிகளாக ஆகிவிட்டுள்ளனர். எந்த ஒரு தர்மமும் இல்லை. அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் உள்ளன. எல்லையற்ற தந்தை சொல்கிறார், குழந்தைகளே இப்போது பொறுமையாக இருங்கள், இன்னும் சிறிது காலமே நீங்கள் இந்த ராவண ராஜ்யத்தில் இருப்பீர்கள். நல்லபடியாக படித்தால் பிறகு சுகதாமத்திற்கு சென்று விடுவீர்கள். இது துக்கதாமம். நீங்கள் உங்களுடைய சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இந்த துக்கதாமத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். ஆத்மாக்களின் தந்தை கட்டளையிடுகிறார், ஹே ஆன்மீக குழந்தைகளே, ஆன்மீக குழந்தைகள் இந்த உறுப்புகள் மூலமாகத்தான் கேட்டீர்கள். ஆத்மாக்கள் நீங்கள் சத்தியுகத்தில் சத்துவ பிரதானமாக இருந்த போது உங்களின் சரீரமும் முதல் தரமான சத்துவ பிரதானமாக இருந்தது. நீங்கள் பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து என்னவாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள்? இரவு பகலுக்கும் உள்ள வேறுபாடு. பகலில் நாம் சொர்க்கத்தில் இருந்தோம், இரவில் நாம் நரகத்தில் உள்ளோம். இது பிரம்மா மற்றும் பிராமணர்களின் பகல் மற்றும் இரவு. 63 பிறவிகளாக அடி வாங்கிக் கொண்டே வந்துள்ளனர். இருள் நிறைந்த இரவு அல்லவா, அலைந்து கொண்டே உள்ளனர். பகவான் யாருக்கும் கிடைப்பது இல்லை. இது மறதியின் விளையாட்டு என சொல்லப்படுகிறது. ஆக பாபா, குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றிய தகவலை சொல்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது ஒவ்வொரு வாயிலாக அலைந்து கஷ்டப்பட்டு இருக்கும் பழக்கத்தை விட்டு பகவானின் படிப்பை கவனத்துடன் படிக்க வேண்டும். ஒரு போதும் படிப்பை தவறவிடக் கூடாது. தந்தைக்கு சமமாக ஆசிரியராக வேண்டும். படித்து மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இரண்டாவது, சத்யநாராயணனுடைய உண்மையான கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணன் ஆகும் அளவிற்கு அப்படி கௌரவம் உள்ளவர்களாக தன்னைத்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பூதங்களின் வசமாகி கௌரவத்தை இழந்துவிடக் கூடாது. வரதானம், சம்பந்தம் மற்றும் பிராப்திகளின் நினைவு மூலம் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விளக்கம், சகஜ யோகத்தின் ஆதாரம் சம்பந்தம் மற்றும் பிராப்தி. சம்பந்தத்தின் ஆதாரத்தில் அன்பு உருவாகிறது. எங்கே பிராப்திகள் உள்ளனவோ அங்கே மனம் புத்தி சகஜமாக சென்றுவிடும். எனவே சம்பந்தத்தில் என்னுடையவர் என்ற அதிகாரத்துடன் நினைவு செய்யுங்கள். மனப்பூர்வமாக என்னுடைய பாபா என்று சொல்லுங்கள். பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள சக்திகள், ஞானம், குணங்கள், சுகம், அமைதி, ஆனந்தம், அன்பு, இவற்றின் பொக்கிஷங்களை நினைவில் வெளிப்படுத்துங்கள். இதன் மூலம் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும் மற்றும் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், தேக உணர்விலிருந்து விடுபடுவீர்கள் என்றால் மற்ற அனைத்து பந்தனங்களும் தானாகவே முடிந்து போகும். ஓம் சாந்தி.